நாளும் ஒரு நல்லெண்ணத்துடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, மரியாவின் கணவரான யோசேப்பு அமைதியான ஒரு புனிதர். விவிலிய வார்த்தைகளின்படி அவர் ஒரு நேர்மையாளர். அவர் பேசியதாக நற்செய்தியில் ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. அவர் ஒன்றும் பேசியிருக்க தேவையில்லை, ஏனெனில் அவரது வாழ்வே ஒரு முழு நற்செய்தியாக இருந்தது. அவரை மையப்படுத்திய நற்செய்தி பகுதி இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ளது.
கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார், காலம் தோறும் நம்மோடு பேசுகின்றார்.
மரியாவின் கணவராய், இயேசுவின் வளர்ப்பு தந்தையாய் யோசேப்பு தனிப்பட்ட ஒரு இடம் பிடித்துள்ளார். இவரை திருச்சபையும் நமது பக்தி முயற்சிகளும் வாழ்வின் பல நிலைகளுக்கு பாதுகாவலர் என்று போற்றுகின்றன. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சில நிலைகள் இதோ. இவர் கன்னியர்களின் காவலர், குடும்பங்களுக்கு காவலர், தொழிலாளர்களுக்கு காவலர், நற்படிப்புக்கு காவலர், நல் மரணத்திற்கு காவலர் என்று பல வழிகளில் யோசேப்பை நாம் பெருமைப்படுத்துகின்றோம். என்னை பொறுத்தவரை அன்புள்ளங்களே, மனித வாழ்வின் மற்றொரு முக்கிய அனுபவத்திற்கும் யோசேப்பை காவலர் என்று அழைக்கலாம். கனவுகளின் காவலர் என்று நாம் இவரை பெருமைப்படுத்தலாம். இதை நான் ஒரு விளையாட்டாகவோ வேடிக்கையாகவோ கூறுவதாக எண்ண வேண்டாம். கனவுகளின் காவலரான புனித யோசேப்பு என்பதுதான் நமது இன்றைய ஞாயிறு சிந்தனையின் மையம். முதலில் இன்றைய நற்செய்தியை நாம் கேட்போம்.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 1. இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி,
யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார்.
இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார்.
அன்புள்ளங்களே, மத்தேயு நற்செய்தியில் மேலும் இருமுறை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இருமுறைகளும் அவர் கண்ட கனவுகள் பற்றியே கூறப்பட்டுள்ளது. மூன்று ஞானிகள் வந்து குழந்தை இயேசுவை கண்டு திரும்பியதும் நாம் வாசிக்கும் வரிகள் இவை.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 2. அவர்கள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்குச் சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகின்றான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டுச் சென்றார்.
எகிப்தில் அகதிகளாக இவர்கள் வாழ்ந்தபோது சொந்த நாட்டில் ஏரோது இறந்து விடுகின்றான். மீண்டும் யோசேப்புக்கு கனவில் செய்தி வருகின்றது.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 2. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்குச் செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, இப்போது நாம் கேட்ட மூன்று நற்செய்தி பகுதிகளையும் ஆழமாக சிந்தித்தால் பாடங்கள் பல நமக்கு புரியும். இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள நிகழ்வை முதலில் சிந்திப்போம். யோசேப்பு பயங்கரமான ஒரு சங்கடத்தில் சிக்கியிருப்பதை நாம் உணரலாம். மரியாவோடு திருமண ஒப்பந்தம் நடந்து ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களில் பேரிடியான உண்மை யோசேப்புக்கு தெரிய வருகின்றது. மரியா கருவுற்றிருந்தார். ஊரே போற்றும் அந்த உத்தம பெண் தனக்கு மனைவியாக கிடைத்திருப்பது தனது பெருமை என்று எண்ணி வந்த யோசேப்புக்கு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சி இது. அவர் மனதில் வீசிய சூறாவளியை ஓரளவு நாம் உணரலாம். இந்த சூழலில் யோசேப்பு தன் பெயரை தன் பெருமையை மட்டும் காப்பாற்ற நினைத்திருந்தால் ஊர் பெரியவர்களிடம் இதை பற்றி தெரிவித்திருக்கலாம். அவ்வாறு அவர் செய்திருந்தால் தன்னை காப்பாற்றியிருப்பார். மரியாவோ ஊருக்கு நடுவே கொண்டு செல்லப்பட்டு கல்லால் எரியப்பட்டு கொடூரமாய் கொலையுண்டிருப்பார். மரியாவின் கதை முடிந்திருக்கும். நம் மீட்பின் கதை வேறு விதமாக இருந்திருக்கும். அன்புள்ளங்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன் சகீனே அஷ்டியானி என்ற 43 வயது தாய் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஈரான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போது அந்த தண்டனை எவ்வளவு கொடூரமாய் நடத்தப்படுகின்றது என்ற விவரங்களும் பத்திரிகையில் தரப்பட்டன. தண்டனை பெற்ற பெண் கழுத்து வரை மண்ணில் புதைக்கப்படுவார். அவரை சுற்றி நின்று மற்றவர்கள், அவர்கள் மனிதர்களா என்பதே சந்தேகம், அவர்கள் அப்பெண்ணின் தலைமீது கல்லெறிந்து அந்த பெண்ணை கொலை செய்வார்கள். இந்த விவரங்களை வாசித்தபோது நாம் மனிதகுலத்தில்தான் வாழ்கின்றோமா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. அன்புள்ளங்களே, பத்திரிகை, தொலைக்காட்சி இவைகள் வழியாக வெளிச்சத்திற்கு வரும் இதுபோன்ற சம்பவங்கள் 1-2 என்றால், வெளிச்சத்திற்கு வராமல் கொன்று புதைக்கப்படுவது 1000-1000 பெண்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கலாச்சாரம், அறிவியல் என்று பல வழிகளிலும் வளர்ந்துள்ள இந்த 21 நூற்றாண்டில் பெண்களின் நிலை இப்படி இருந்ததென்றால் யோசேப்பு வாழ்ந்த இஸ்ரேல் காலத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இந்த சிக்கலான சூழலில் யோசேப்பின் கனவில் ஆண்டவரின் தூதர் தோன்றினார் என்கின்றது இன்றைய நற்செய்தி. தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதும், மரியா எக்கேடு கெட்டாகிலும் போகட்டும் என்று தன் மனதை யோசேப்பு கல்லாக்கிக் கொண்டிருந்தால் அவரிடம் இறைவனின் தூதர் நெருங்கியிருப்பாரா என்பதே சந்தேகம்தான். சுயநல மனங்களில் கடவுள் நுழைய நினைத்தாலும் அவரால் முடியாது. மென்மையான மனங்களில் மேலான எண்ணங்களும் கனவுகளும் தோன்றும். அப்படி தோன்றிய ஒரு கனவையே இன்று நற்செய்தி நமக்கு சொல்கின்றது.
எந்த இதயத்தில் உந்தன் கனவை தினம் நான் சுமப்பேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, எல்லாருமே கனவு காண்கின்றோம். யோசேப்பும் கனவு கண்டார். அவரை ஏன் கனவுகளின் காவலர் என்று நான் கூற வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்த கேள்விக்கு விடையாக 2 காரணங்கள் எனக்கு தோன்றுகின்றன. காரணம் 1, பயங்கள், பதட்டங்கள் நம்முடைய வாழ்வை சூழும்போது பல அன்றாட நிகழ்வுகள், முக்கியமாக நமது தூக்கம், பெரிதும் பாதிக்கப்படும். அப்படியே நாம் தூங்கினாலும் நமது கனவுகளும் நம்மை பயமுறுத்தும். யோசேப்பும் கட்டாயம் இந்த நிலையில் இருந்திருக்க வேண்டும். கலக்கங்கள் நடுவிலும் யோசேப்பு கனவில் தனக்கு கிடைத்த செய்தியை நற்செய்தி என்று நம்பினாரே, அந்த காரணத்திற்காக யோசேப்பை கனவுகளின் காவலராக நாம் போற்றலாம். 2 காரணம், யோசேப்பு கனவில் கண்டதை செயல்படுத்தினார். கனவு காண்பது எளிது, கனவு முடிந்து எழுந்ததும் கனவின்படி நடப்பது அவ்வளவு எளிதல்ல. கண்ட கனவு சுகமான கனவு என்றால் ஒருவேளை செயல்படுத்துவது எளிதாகலாம். உதாரணமாக நம் விளம்பரங்களை எடுத்துக்கொள்வோம். குறிப்பிட்ட ஒரு கிரீமை பயன்படுத்தினால் ஒரு சில வாரங்களில் நமது மேல்தோல் நிறம் மாறும் என்றும், குறிப்பிட்ட ஒரு பற்பசையை பயன்படுத்தினால் நம்மை சுற்றி எப்போதும் நண்பர்கள் சூழ்ந்திருப்பர் என்றும், நம்முடைய விளம்பர உலகம் சொல்லும் எத்தனை கனவுகளை நாம் நம்புகின்றோம், செயல்படுத்துகின்றோம். ஆனால் மத்தேயு நற்செய்தியில் யோசேப்பு கண்டதாக கூறப்படும் 3 கனவுகளும் கடினமான சூழலில் கடினமானதை செய்யச் சொல்லி வந்த கனவுகள். சிக்கலான சூழல்களில் வரும் கனவுகளை நல்ல முறையில் புரிந்து கொண்டதால், அந்த கனவுகளில் சொல்லப்பட்டவைகளை செயல்படுத்தியதால் யோசேப்பை கனவுகளின் காவலர் என்று அழைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காது என்றும் நினைக்கின்றேன். எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய நற்செய்தி யோசேப்பை குறித்து வேறொரு பாடத்தையும் நமக்கு சொல்லித் தருகின்றது. இந்த எண்ணங்களை ரான் ரால்ஹைசர் என்ற குருவின் கருத்துக்களோடு இணைத்து நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். யோசேப்பு இஸ்ராயல் பாரம்பரியத்தில் ஊறிய நேர்மையான பக்திமான். பாரம்பரியத்தை மீறுவது என்பதை அவர் கனவிலும் கருதியிருக்க மாட்டார். அவரது கனவில் இறைவனின் தூதர் சொன்ன செய்தி பாரம்பரியத்திற்கு முரணானதாக தெரிந்தது யோசேப்புக்கு. திருமணத்திற்கு முன் ஒரு பெண் கருவுற்றால் அவர் இறைவனின் கட்டளைகளை மீறியவர், இஸ்ரேல் இனத்திற்கு களங்கம் விளைவித்தவர் என்று மோசே தந்த சட்டமும் பாரம்பரியமும் சொல்கின்றன. இதற்கு நேர் மாறாக கனவில் யோசேப்புக்கு கிடைத்த செய்தி இருந்தது. கன்னியான ஒரு பெண் கருத்தரித்திருப்பது கடவுளின் செயல், அதுவும் அவர் கருவில் தாங்கியிருப்பது கடவுளையே என்பது யோசேப்புக்கு பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கும், இல்லையா? பாரம்பரியம், சட்டம் இவைகளில் யோசேப்புக்கு ஆழ்ந்த வெறித்தனமான பற்றும் பக்தியும் மட்டும் இருந்திருந்தால் மரியாவின் நிலையை அவர் அறிந்ததும் ஊரையே கூட்டி பாரம்பரியத்தை அவர் நிலைநாட்டியிருப்பார். மரியாவின் மீது அவரே முதல் கல்லை எறிந்திருப்பார். ஆனால் யோசேப்பு பாரம்பரியத்தை, இறைவன் மீது கொண்ட பக்தியை சரியான முறையில் புரிந்தவராயிருந்ததால் பாரம்பரியத்தையும் கடக்கக்கூடியவர் கடவுள் என்பதை உணர்ந்திருந்தார். அதனால் தன் கனவில் கூறப்பட்டவைகளை மனதார நம்பி செயல்பட்டார் யோசேப்பு. கடவுளை நம்மோடு இம்மானுவேலாக தங்க வைத்தார். சாத்திரம், சம்பிரதாயம், சட்டம், பாரம்பரியம் இவைகள் எல்லாமே மனிதகுலத்தை காப்பாற்ற தேவையானவைதான், ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் அவைகளையெல்லாம் கடந்து நிற்பவர் கடவுள். பாரம்பரியங்களை கடந்து அல்லது பாரம்பரியங்களை உடைத்து வரும் கடவுளை சந்திக்க நாமும் பாரம்பரியங்களை கடந்து அல்லது உடைத்துச் செல்ல வேண்டியிருக்கும் யோசேப்பை போல. அன்பு நெஞ்சங்களே, கனவுகளை வளர்ப்போம். இன்னல்கள் நடுவிலும் நம் கனவுகளை நல்ல முறையில் புரிந்து கொள்வோம். நம் எல்லைகளை தாண்டிச் செல்வதற்கு இந்த கனவுகள் நம்மை அழைத்தால் அந்த அழைப்பை ஏற்போம். கனவுகளை செயல்படுத்தி கடவுளை நம்மோடு தங்க வைப்போம். கனவுகளின் காவலரான புனித யோசேப்பு நமக்கு துணை புரிவாராக.
புதுமைகள் ஒளிர இனிமைகள் நிறைய மலர்ந்திடும் இதயங்களே, மகிழ்ச்சியின் சிகரங்களே. மகிழ்வோ மகிழ்வோ, எங்கும் விடுதலை என்றே மகிழ்வோ. அழைத்திடும் கிறிஸ்மஸ், நம்பிக்கை தரவே அழைத்திடும் கிறிஸ்மஸ். புதியதோர் உலகம் மறுபடி உதயம் பொன்னான இயேசுவின் வருகையில்.
திருவருகை கால நான்காம் ஞாயிறு. இஞாயிறுக்குரிய சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.